மாவீர மகுடம். கடற்புலிகளின் மகளிர் படியணி சிறப்பு தளபதி கடற்கரம்புலி லெப்டினன்ட் நலாயினி, கடற்கரம்புலி மேஜர் மங்கை, கடற்கரம்புலி கேப்டன் லக்ஷ்மண், கடற்கரம்புலி கேப்டன் வாமன் ஆகிய மாவீர்களின் நினைவுகளோடு நாங்கள் தமிழ் தேசிய இனத்தினது அரசியல் சுபிட்சத்துக்கான ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் வரலாறு என்பது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் வரலாறு தான். இந்த புதிய சரித்திரத்தின் கதாநாயகனாய் முன்னன்று தேசிய தலைவர் அவர்கள் விடுதலை போராட்டத்தை நெறிப்படுத்தி நகர்த்தி சென்றார். தமிழீழ தனியரசை நோக்கிய நெடுவழிப்பாதையில் பெரிய பெரிய கனவுகளோடு அவர் பிரசவித்த குழந்தைகளில் ஒன்றுதான் விடுதலை புலிகளின் கடற்புலிகள் அணி. விடுதலை போராட்டம் முன்னெடுத்து செல்லப்படுகின்ற பிரதான பரிமாணங்களில் ஒன்றான கடற்புலிகள் அமைப்பானது எங்கள் சரித்திரத்தில் பொன்னெழுத்துக்களால் பொறித்து வைக்கப்பட்ட ஒரு அத்தியாய். வரலாற்று தொடர் ஓட்டத்தில் சுத்தம் ஊடர்த்து செல்லும் நாட்களில் ஒரு காலத்தின் பதிவாகவும் கடற்புலிகள் மகிமையை பெற்றனர். ஸ்ரீலங்காவுக்கு எதிரான இரண்டாவது யுத்தத்தில் கூட முன்னேறி சென்ற எங்கள் சுதந்திர போராட்டத்தின் வளர்ச்சியின் இன்னொரு கட்ட பரிமாணத்துக்கு உந்தி தள்ளியவர்கள் கடற்புலிகள் என்றால் அது மிகியதானதல்ல. புரட்சியை அடிபணிய செய்தல் அல்லது அழித்தல் ஒழித்தல் என்ற மூலோபாயத்தோடு தமிழத்தின் தொண்டைக்குழியை நெரிப்பதை பிரதான தந்திரோபாயமாக கொண்டு கடைசி வழி என கருதி எதிரி வரை இந்த போர் முறை திட்டம் ஒன்றையும் கடல் வங்கிகள் தான் முறியடித்தார்கள். கடலோடி போன ஆண் உறவுகளை தேடி கரைகளில் கண்ணீர் வடித்து நின்ற எங்கள் பெண்டிரை கடலேறி சென்று களமாற வைத்து புதியதோர் காவியம் படைக்க செய்தவர் எங்கள் தேசத்தலைவர். தேசிய தலைவரது ஆழ்மென குகைக்குள்ளிருந்து சுதய சூரியனாய் பிரகாசித்த எண்ணக்கருவை செயற்பாட்டு சாத்தியமாக்கி தோளுக்கு தோள் தந்து நின்று பாடுபட்டு மகளிர் கடலினியை வான்கிற கட்டி எழுப்பிய அதன் முதற் சிறப்பு தளபதி லெப்டினன்ட் கேர்னல் நலாயினி. மகளிர் படையணியிலிருந்து கடற்புலிகளுக்கென வழங்கப்பட்ட 30 பேர் கொண்ட முதல் குழுவில் அவளோடு அங்கம் வகித்து கடற்புலிகள் பெண்கள் படையணியின் மூலவேர்களுள் ஒன்றாக இயங்கி அதனை திடகாத்திரத்தோடு வளர்த்தெடுத்த உரம் சேர்த்த இன்னொருத்திதான் மேஜர் மங்கை. இந்து மாசமுத்திரத்தின் அலை மலைகளை தாவி கடந்து தமிழீழ பெண்ணினம் சாதனை படைக்க நல்லும் பகலும் அயராது உடைத்த அந்த மேனிகள் இப்போது ஓய்ந்துவிட்டன. புதிய வரலாற்றின் அத்தியாயங்களாக, புதிய வழித்தடத்தின் சுவடுகளாக, புதிய மாற்றமொன்றின் திறவுகோள்களாக அவர்கள் கடற்தாயோடு கிறந்து விட்டார்கள். கடற்புலிகளுக்கு வரும்போதே கரும்புலிகளாக வந்தவர்கள் வந்தபின் கரும்புலி காவியத்தை கடலிலே தான் படைக்க வேண்டும் என்பது ஒரு ஆக்ரோஷமான வேட்கை அவர்களை ஆட்கொண்டது. எதிரியை எதிர்கொண்ட ஒவ்வொரு கடற் சண்டைக்களத்திலும் மட்டுமல்ல, சாகரவர்த்தனாவை சாகடித்தும் அவர்கள் அதனைத்தான் சாதித்து போனார்கள். உபரேசன் தவளைக்கு படையெடுக்கும் வேளையில் பாமா சொல்லிவிட்டு போனவைகள் நலாயினியின் ஆழ்மன குகையில் பசுமையாய் தேங்கி கிடந்தன. தடை சண்டைகளில் நாங்கள் திறமையாய் செயற்பட வேண்டும்தான், ஆனால் நாங்கள் கடற்சண்டைக்குரியவர்கள். நாங்கள் கடலிலேயே சாதிப்பது மட்டுமல்ல, கடலிலேதான் சாகவும் வேண்டும். ஜாழ் தேவியில் சுகன்யாவை இழந்தது துரதிர்ஷ்டம். நீங்கள் திறமையாய் சண்டையிட்டு கவனமாக திரும்பி வாருங்கள் என்ற அந்த உரைகள் அவர்களது காதுகளில் ஒலித்தன. காவலரன் தொகுதியொன்றை டாக் மணிக்கு பொறுப்பாக சென்று வெடிபட்டு மருத்துவமனை காட்டில் சுய நினைவற்று கிடந்தது. பாமா பாமா என்று நலாயினி கத்திக்கொண்டே இருக்க எல்லோரையும் விட்டு அவள் எட்டாத்துடத்துக்கு போய்விட்டாள். காங்கேசன் துறையில் கண்காணிப்பு நிர்வாக கப்பலை தகர்த்த கடற்கரும்புலிகள் புறப்பட்டு போன போது தானும் போக முடியவில்லை என்ற ஆதங்கம் நலாயினிக்கு. தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பு தான் கரும்புலியாய் போக வேண்டும் என்ற மன உணர்வோடு இருந்தவள் தான். திரும்பி வந்த தாக்குதல் அணிக்குள் அங்கேற்கண்ணி இல்லாததை காண நேர்கையில் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நலாயினி உண்மையிலேயே வித்தியாசமானவள் தான். சிந்திப்பில், செயற்பாட்டில், சுறுசுறுப்பில், நினைத்ததை செய்து முடிக்கும் உழைப்பில் அவள் எல்லோரையும் விட மேலோங்கித்தான் என்றாள். ஒரு மிதிவண்டிதானும் இல்லாமல் இருந்த ஆரம்ப நாட்களில் மங்கையும் அவளும் ஒழுங்கைக்கு ஒழுங்கை நடையாய் நடந்தார்கள். வீதி வீதியாய் தெரிந்து வீடு வீடாக கருத்து சொல்லி புதிது புதிதாய் பிள்ளைகளை சேர்த்து கடற்புலி மகளிர் அணியை உறுதியான ஒரு அத்திவாரத்தின் மீது அவர்கள் கட்டியெழுப்பினார்கள். பெரிய பெரிய கனவுகள் எல்லாம் அவர்களது நெஞ்சு கூட்டுக்குள் புதைந்து கிடந்தன. ஆண் போராளிகள் துணையின்றி கடலில் நாங்கள் தனித்து சண்டை பிடிக்க வேண்டும். தங்களது கனவுகள் எல்லாம் நனவாக்க அவர்கள் பட்டவாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. நலாயினிக்கு மங்கைக்கு உள்ளே ஒரு வேட்கை குடிகொண்டிருந்ததை ஆரம்பத்திலிருந்து எல்லோரும் கண்டார்கள். ஆண் போராளிகளுக்கு நிகராக அல்ல, அவர்களை விட மிகையாக தாங்கள் சாதித்து காட்ட வேண்டும் என்று, அவர்கள் சாதிப்பதை விட அதிகமாக நாம் சாதிக்க வேண்டும் என்று வைராக்கியம் இருந்தது. இந்த வைராக்கியம்தான் அவர்களுக்குள் இருந்தது, அவர்களை இயக்கியது, எல்லோரையும் இயக்கியது. தமது சொல்லாலும் செயலாலும் எப்போதும் உறுதியூட்டி கொண்டிருந்தார்கள் எல்லோருக்கும் அவர்கள். அலை குமரும் மார்பிரித்தலும் கடற்கரைகளில் மூசி அடிக்கும் பெரிய கடலாக இருந்த கடலை பார்த்து அச்சப்பட்டு நின்றார்கள் மற்றவர்கள். ஒவ்வொருத்தராய் கடலில் இறங்கி மெல்ல மெல்ல தவளவிட்டு காலடித்து கையடித்து முக்குளித்து நிமிர்ந்தவர்களை திரும்பவும் தவளவிட்டு மீன்களுக்கு இணையான நீச்சல்காரர்களாக உருவாக்கிவிட்டவர்கள்தான் அவர்கள். உளம் தளராமல் மனம் குழம்பாமல் தன்னந்தனியனாய்கூட கதையை தெளிவூட்டி அன்போடு மற்றவர்களை அரவணைத்து நெல் வழிபடுத்திய தளபதி அவள். போகும்போது கூட எல்லோர் மனங்களிலும் எந்த சந்தேகத்தையும் அவள் கேள்விக்குறியாக விட்டுவிட்டு போகவில்லை. பூவரசங்குளம் சண்டையில் சன்னங்கள் துளையிட்டு ஆழமான வடுக்களை தாங்கியதால் நிறை குறைந்து போயிருந்தது அவளது மேனி. இவ்வளவோல்லாம் சாதிக்க வேண்டுமென்ற அவளின் உணர்வின் வேகத்துக்கு அந்த புண்பட்ட உடலால் ஈடு கொடுத்து இயங்க முடியவில்லை. என்றாலும் நலாயினி ஓய்ந்தாள் இல்லை. தன்னுடைய சக்திக்கு மீறியும் அவள் செயற்பட்டாள். உடலை வருத்தி வருத்தித்தான் அவள் உழைத்தாள். கடற்புலிகள் மகளிர் படையணி குறுகிய காலத்தில் கண்ட இந்த பெருகிய வளர்ச்சியானது அதனுடைய ஆணி வேரில் அடி வேரில் தன்னுடைய உயிரையே உருக்கி பார்த்த அவளது உழைப்பின் பெருவேறு என்றுதான் சொல்ல வேண்டும். இந்துமா சமுத்திரத்தின் தொடுவானத்தை செவ்வானமாக்கிவிட்டு சூரிய தேவன் ஆப்பிரிக்காவுக்கு போய்விடுகிற அந்திப்பொழுது கிழக்கு வானில் நிலவு நங்க இரவு உணவுக்கு புறப்படுவாள். வளர்வரையாய் தேய்வரையாய் முழுநிலவாய் அவள் வருவாள். சில நாட்களில் வராமலும் விடுவதுண்டு. ஆனால் நலாயினி கடலுக்கு வராமல் ஒரு நாளும் விட மாட்டாள். 60 கடல் மைல் வேகத்தில் வீசுகின்ற கடற்காற்று சில்லிடம் நீர்ப்பதம் சரிந்த உவர் காற்றின் வருடலில் மீன் சேர்க்கும் அமைதியாய் அல்லது ஆர்ப்பரித்து அலைக்கரம் வீசி நீர் நங்கை நிலைமைகளோடு வாசம் பேசுவாள். உடல் உறையும் அந்த குளிரிலும் நளினியும் மங்கையும் தோழிகளோடு கடலில் இறங்குவார்கள். பகலெல்லாம் மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஓயாமல் இயங்குகின்ற அவர்கள் இரவான பின்னர்தான் அவர்களை ஓய்வாக உறங்கவிட்டு தமக்காக பயிற்சி எடுக்க கடலுக்கு போவார்கள். கடல் சார்ந்த எந்த அறிவும் இல்லாமல் தான் அவர்கள் கடற்புலிக்கு வந்தார்கள். புதிய போராளிகளுக்கு பயிற்சி வழங்கும் அதே வேளையில் கடலுக்கும் அவர்களுக்கும் புதியவர்கள். கனிந்து பழுத்த மீனவ கிழவர்கள் கடலோரங்களில் குந்தியிருக்க மெல்ல கதை கொடுப்பால் நலாயின் பொக்கை வாய் திறந்து வீர வீரங்களை பேசத் தொடங்கும். கடல் பற்றி, கடலின் சுழிகள் பற்றி, நீரோட்டங்கள் பற்றி, நடுக்கடல் மர்மங்கள் பற்றி, ஆழ்கடல் ரகசியங்கள் பற்றி அந்த கிழவர்களது முதிர்ந்த அறிவினை அவள் உறிஞ்சி கரப்பாள். பின்னர் அவற்றை மற்றவர்களுக்கு பருகத் தருவாள். பிள்ளைகளுக்கு எதையும் சொல்லிக் கொடுக்க முன்னர் அதை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுவதோடு இல்லாமல் அவர்கள் செய்யவும் முனைந்தார்கள். மீனவர்களை வெல்ல வேண்டும் என்று நலாயினிக்கு ஆசை. திரண்ட அலைகளோடு போராடியவள் பழித்து நீந்துவாள். கைகள் சோறும், உடல் இயக்க சக்தியின் கொள்ளளவு குறையவும் அவள் தொடர்ந்து முன்னேறுவாள். கால்கள் சோறும், வலுவிழந்த உடல் வலுறைந்த மனதோடு முரண்டு பிடிக்கும். மனம் தளராது நீந்தி கடல் அலைகளை வெல்ல முயன்ற முடியாமல் போய் உடல் துவண்டு களைத்தவளை மற்றவர்கள் கரை சேர்த்தார்கள் பல தடவைகள். அவள் பாவம், இவ்வளவு சுமைகளைத்தான் தனியுறுத்தியாக அவள் தாங்குவாள். நிர்வாகத்தை கவனித்தால், நிதியை கவனித்தால், படைகளை கவனித்தால், பயிற்சிகளையும் கவனித்தால், அரசியலையும் கவனித்தால், சண்டைகளையும் கவனித்தால், மற்றவர்களது உணவை கவனித்தால், உடைகளையும் கவனித்ததோடு ஒவ்வொரு பிள்ளையின் உள்ளத்தையும் கவனித்தாள். எல்லா இடங்களிலும் தானே நின்றாள். எல்லா பாரங்களையும் தானே சுமந்தாள். நலாயினியை பார்த்து எல்லோரும் பிரமித்து போனார்கள். மகளிர் படையணி கடலில் வளர்ந்த ஒவ்வொரு துளிர்ப்பிலும் அவளது குருதியும் வேர்வையும் தான் கலந்திருந்தது. அவளை எந்த காலத்திலும் யாரும் மறக்க முடியாது. பெண்கள் கடற்படையின் தோற்றமும் வளர்ச்சியும் அந்த தளபதியின் உயிரால் எழுதப்பட்ட வரலாறு. வல்வெட்டித்துறையில் ஆறுமுகசாமி ஐயாவின் எட்டு செல்வங்களில் இவள் ஆறாவது குழந்தை. கல்வி பொது திராதர உயர்தர வகுப்பை பாதியில் நிறுத்திவிட்டு இயக்கத்துக்கு வந்தபோது பெரிய வசதிகளை தூக்கி எறிந்துவிட்டு தாங்கள் புறப்பட்டாள். வீட்டுக்கு போயிருந்த ஒரு பௌர்ணமி நாளில் முற்றத்தில் அம்மாவின் மடியில் தலை சாய்த்து படுத்திருந்த பிள்ளையை ஆசையோடு விரட்டிவிட்ட அன்னையிடம், அக்காவுக்கு 10 லட்சம் கொடுத்து கல்யாணம் செய்து வச்சிங்களம்மா, எனக்கு 5 லட்சம் தாங்குவன் இயக்கத்துக்கு கொடுக்க என்றாளாம். மிகச் சரியானவளாய் இனம் கண்டு கடற்புலிகளின் தொழில்நுட்ப கல்லூரிக்கு மங்கையை பொறுப்பாக நியமித்தாள் நலாய். சின்ன சின்ன குழந்தை தத்தி தவழ்ந்து மனநலைந்து அதை வளர்ந்து பெரியவளாகியபின் தரை உழுது நெல் விதைத்து உரம் போட்டு வயல் பார்த்து அருவி வெட்டி சூடடித்து மூடை கட்டி வீட்டுக்கு எடுத்து வந்து காசாக்குவது வரை எல்லாவற்றையும் தானே செய்தது என்றால் அவரும் நம்ப மாட்டார்கள். அப்படிப்பட்டவளின் கையில் தொழில்நுட்ப கல்லூரி நெல்மணிகள் குலுங்கும் வயல் சேனையை அது செழித்தது. வடமராட்சியில் ஊரிக்காடு கிராமம் கணபதி பிள்ளை சோதி தம்பதிகளின் 9வது குழந்தைகளில் 2 பேர்தான் பையன்கள். கடைசி தங்கைக்கு நீர்மேலே மங்கை. குடும்பத்தின் வறுமை புத்தி கூர்மையான அந்த குழந்தைக்கும் பக்கத்திலே இருந்த பள்ளிக்கூடத்துக்கும் இடையில் வேலி போட்டது. தளர்ந்து போகவில்லை மங்கை, அந்த இழப்பால் இலகி போகாமல் நிறுகியது நெஞ்சம். குடும்பத்தின் துயரமும் அவளை உந்தி தள்ளியது. அவள் வெளியில் வந்தால் உறவருக்கு நிகராக அன்னவளும் வயலில் இறங்கியவள். குடும்பத்துக்கு துன்பச் சிலுவைக்கு அந்த பெண் குழந்தையும் தோல் கொடுத்தது. அவளது வியர்வை பாய்ந்தது சீராகி வயலில் சொலித்து குலுங்கி நெல்மணிகள் அக்கா ஒருத்தியின் திருமணத்தின் போது கழுத்தில் சங்கிலியாய் மின்னியது. அதை சொல்லித்தான் அவளது அம்மா பின்னாளில் அழுதாள். ஊருக்குள் யாருக்கு உதவி என்றால் ஓடோடி சென் ஒத்தாசை புரிந்து கொண்டிருந்தவள் நாட்டுக்காக போராட புறப்பட்டாள். அரசியல் பணியில் மக்கள் அரங்கத்திலும் படையியல் பணியில் யுத்த அரங்கத்திலும் கடமையாற்றிய அவள் அந்த வீராங்கனையை கடற்புலிகளின் அணி அலைகளின் மடியில் களமாட அழைத்தது. கடற்புலிகளின் ஆரம்ப நாட்களில் அரியாலையிலிருந்து அராளி வரையான கரையோர பிரதேசத்தில் மங்கைக்கு அரசியல் வேலை. அன்புக்கினிய மக்களை பற்றி அவள் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பாள். அல்லல்படும் மக்களது துன்பங்கள் தீர வேண்டும், துயரப்படும் மக்களை நிம்மதியோடு வாழவிட வேண்டும், அடக்கப்பட்ட மக்கள் சுதந்திரமாய் ஆள வேண்டும். ஆர்த்தமார்த்தமான ஒரு தாகமாக அவளுக்குள் இதை ஊற்றெடுத்ததை எல்லோரும் அறிவார்கள். இந்த உள்ளக்கிடக்கை சொல்லாகவும் செயலாகவும் அவளுக்குள் இருந்து வெளிப்பாடு கண்டது. தட்டி கேட்க யாருமின்றி மக்கள் நீட்டி நிமிர்ந்து படுக்க வேண்டுமானால் இந்த மண்ணின் இளைய சந்ததி போராட்டத்தோடு அணிதிரள வேண்டுமென்றால் யுத்தத்தில் கலந்து அதனை விரைவாக வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னாள். படிப்படியாக மங்கை பெற்ற வளர்ச்சி அபரிமிதமாக இருந்தது. 5 கடல் மைல்கள் நீந்தி கடந்து வீடு வந்தவளுக்கு தலைவர் பரிசு வழங்கினார். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாதவளாய் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு தெரிந்தாள். நாளடைவில் எல்லாம் தெரிந்த அவளிடம் மற்றவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டு தெரிந்தார்கள். யுத்த புயல் கிளாலி கடற்பரப்பில் மையம் கொண்டிருந்த வரலாற்று காலத்தில் விரைந்து பொறிகக்கி பகை விரட்டும் விசைப்படகளில் அவள் ஊட்டி பின்பு சண்டைக்காரி அடுத்து படகு தளபதி. யாழ் நீரேரியிலிருந்து கடற்போர்க்களம் படிப்படியாக விரிவாக்கம் கண்டு பெருங்கடலில் படர்ந்த போது எழுந்த தேவையின் காரணமாக கொந்த வடிவங்களில் படகுகளை அமைக்கவென உருவாக்கப்பட்ட படகு கட்டுமான தொழிற்சாலை மங்கையின் பணிப்பின்கள் இயங்கியது. படகுகளின் வெளியிணைப்பு இயந்திரங்களை கையாளும் தொழில்நுட்ப பிரிவுக்கு மண்டதீவிலிருந்து இழுத்து வந்த நீருந்து விசைப்படகு ஆபரேஷன் தவளைக்கு பிறகு 6 அதிகரித்த போது படகுகளின் உள்ளிணைப்பு இயந்திரங்களை கையாளவென உருவாக்கப்பட்ட தொழில்நுட்ப பிரிவுக்கு மங்கைதான் பணிப்பாளர். மன உறுதி, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. வகுப்பு எடுக்க ஆரம்பிக்கும் போது கரும்பலகையில் இப்படி எழுதித்தான் தொடங்குவார். உயரத்துக்கு அவளை உயர்த்தி சென்றது நிதியேதான். ஒன்றாக நீங்கி, ஒன்றாக பயின்று, ஒன்றாக படகோடி, ஒன்றாக களமாடி தன் தளபதியோடு படையணியை வளர்த்தெடுக்க எப்போதும் துணை நின்ற அந்த வீராங்கனை இறுதிப் பயணத்திலும் நலாயினிக்கு துணையாகவே போய்விட்டாள். நலாயினிக்கும் மங்கைக்கும் உள்ளே நீறு பூத்த நெருப்பாக ஒரு லட்சியம் எப்போதும் கண்டு கொண்டே இருந்தது. ஒரு டோரா அடித்து மூழ்கடிக்க வேண்டுமென்று. ஆனால் புவியேந்திரன் மணியரசனும் பருத்தித்துறையில் சூப்பர் டோராவை நொறுக்கிவிட இவர்களது குறி அதிகரித்த ஆபாசத்தோடு பெரிய கப்பல்கள் மீது விழுந்தது. ஒரு தரையிறங்கு கலத்தை அல்லது ஒரு கட்டளை கப்பலை இல்லாமல் போனால் ஒரு கண்காணிப்பு கப்பலை, இப்படியாக ஏதோ ஒரு இலக்கை அவர்கள் தேடி அலைந்தார்கள். கடற்கரும்புலிகள் லெப்டினன்ட் நாராயணி மேஜர் மங்கை, கேப்டன் லக்ஷ்மன், கேப்டன் வாமன். சமுத்திர எல்லைகளின் மீது அவர்கள் விரித்து வைத்திருந்த மரண வலைக்குள் சிலாபத்துறை கரையிலிருந்து 15 கடல் மைல் தூரத்தில் விழுந்து சிக்கியது சாகரவர்த்தனா. தலையெடுக்க விடாத தாக்குதல், மரண அடி. வளைத்து தாக்கிய சண்டை படைகள் அதன் அசைவியக்கத்தை கட்டுப்படுத்த முயல இருண்ட வானில் சன்னங்களின் ஒளிக்கோடுகள், கிளாலி எரியில் மக்கள் பார்த்த வர்ணஜாலங்கள் சிலாபத்துறை கடலில் அரங்கறின. வேகங்கொண்ட வெடிகுண்டு படைகள், குறுக்கும் நெடுக்கும் பாய்ந்த சன்னங்கள் இலக்கை இனங்கான் சிக்கலை தோற்றுவித்தன. சரியாக தெரியாவிட்டால் இடிபடுவது இவர்களது படகாய் போய்விடும். விரியும் படகிலிருந்து நலாயினியின் குரல் உப்பு காற்றில் அலைவரிசையாகி ரேடர் நிலையிலிருந்த தொலைத்தொடர்பு சாதனத்தில் ஒலித்தது. ரெண்டு பக்கமும் வெளிச்சம் தெரியுது, இலக்கு விளங்குதில்லை, சரியான பாகையை சொல்லுங்கோ. திரும்ப திரும்ப இதை கேட்டுக்கொண்டிருந்தவளுக்கு துல்லியமான திசை வழியை கொடுத்து கொண்டே இருந்தது ரேடர் நிலையம். விசையை பெற்றது படகு. 40 கடல் மேல் கிட்டிய வேகம், அலைகள் அடிபணிந்தன, தொலைத்தொடர்பு சாதனம் ஒலித்தது. இலக்கு தெரியுது, நல்லா கிட்ட வந்துட்டோம். இடிக்கிறோம், ஆபசமாக நெருக்கம், புலிகளின் தாகம், தமிழத்தாயகம். மங்கையும் நலாயினியும் மின்னலின் பிரகாசிப்போடு அணியத்தில் மோதிய முழக்கம் கடலில் இறைந்து அடங்கும் முன்னர் கடையாளில் விழுந்தது அடுத்த இடி. அது லக்ஷ்மணம் வாமனம். ஒரு பக்கமாய் சரிந்து மூழ்கி கொண்டிருந்த கப்பலின் மீது தாவி பாய்ந்தனர் கடற்புலிகள். மூர்க்கத்தனமான தாக்குதல், துப்பாக்கிகளின் முரட்டுத்தனமான உருமல். பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிசமென்று சங்கையை முழங்கு என்ற பாரதிதாசனின் செய்யுளை செய்து காட்டினார் தேசிய தலைவர். கடலுக்குள் குதித்து கைகளை தூக்கி ஒரே கப்பலில் எடுத்து 50 கலிவர்களோடு கரைக்கு கொண்டு வந்தார்கள் கடற்புலிகள். ஒருவர் கப்பலின் தளபதி, அடுத்தவர் கப்பலின் துணைத் தளபதி. போர்க்கைதியாய் உள்ள கொமாண்டர் சொன்னார், எனது 20 வட பணியின் வாழ்வில் என்றுமே மறக்க முடியாத நிகழ்வு. என் கண்களால் பார்த்த இந்த தற்கொலை தாக்குதல் தான். சிங்கள கடற்படையின் ஒரு கப்பல் தளபதியை தமிழீழ கடற்படையின் ஒரு பெண் சிறப்பு தளபதி சிறைப்பிடித்தாள். அவர் உயிரை காக்க சரணடைந்தார், இவள் வெற்றியை பெற உயிர் துறந்தாள். 1994 புரட்டாசி மாதம் 19 நாள் நள்ளிரவில் தயாரிக்கப்பட்ட திட்டத்தில் எந்தவித பிசகுமே இல்லாமல் செய்து பார்த்த பயிற்சிகளில் எந்த தவறுமே நேராமல் நலாயினியும் மங்கையும் இவர்களை தொடர்ந்து வாமனும் லக்ஷ்மணும் மோதியதில் சாகரவர்த்தனா மூழ்கியது. நலாயினியும் மங்கையும் எங்கள் வாமனும் லக்ஷ்மணும் அந்த கடலெண்ணெய் மடியில், அலைக்கரத்தின் மடியில், அந்த கடலெண்ணெய் மடியில் வீழ்ந்து போனார்கள். மன்னார் கட்பிட்டி கடற்பரப்பில் வைத்து சிங்கள கடற்படையின் சாகர்வர்த்தனா போர்க்கப்பலை மூழ்கடித்து வீரச்சாவை தழுவிக்கொண்ட கடற்புலிகளின் மகளிர் படையணி சிறப்பு தளபதி கடற்கரம்புலி லெப்டினன்ட் நலாயினி, கடற்கரம்புலி மேஜர் மங்கை, கடற்கரம்புலி கேப்டன் லக்ஷ்மண், கடற்கரம்புலி கேப்டன் வாமன் ஆகிய மாவீரர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம். கலந்த கடற்கரம்புலிகள் பாடும் பாடலில், காற்று கலந்த கடற்கரம்புலிகள் பாடும் பாடலில், எங்கள் ஆற்றல் மிகுந்த கண்ணனின் கையில் ஆடிய பாடல் இது. எங்கள் ஆற்றல் மிகுந்த கண்ணனின் கையில் ஆடிய பாடல் இது. காற்றில் கலந்த கடற்கரும் புலிகள் பாடும் பாடல் இது. கலந்த கடற்கரும் புலிகள் பாடும் பாடலில், காற்றில் கலந்த கடற்கரும் புலிகள் பாடும் பாடலில.
அருக எழுக புலிகள் சேனையில் தலைவன் காட்டும் வழியில் நடந்து பருக புலிகள் சேனையில் தலைவன் காட்டும் வழியில் நடந்து பருக புலிகள் சேனையில் காற்றில் கலந்த கடற்கரும் புலிகள் ஆடும் பாடலிது காற்றில் கலந்த கடற்கரும் புலிகள் பாடும் பாடலிது அணியும் கவசம் முழுதும் எரிந்து போகும் தமிழரே வந்து போகும் வரவில் நாங்கள் பிறந்ததில்லை பருகவே உறவு முழுதும் கரைந்து கரைந்து அழுவர் என்ன தமிழரே உறவு முழுதும் கரைந்து கரைந்து அழுவர் என்ன தமிழரே காற்றில் கலந்த கடற்கரும் புலிகள் பாடும் பாடலிது 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 எங்கள் ஆற்றல் மிகுந்த அண்ணரின் கையில் ஆடிய பாடல் இது எங்கள் ஆற்றல் மிகுந்த அண்ணரின் கையில் ஆடிய பாடல் இது காற்றில் கலந்த கடற்கரும் புலிகள் பாடும் பாடல் இது கலந்த கடற்கரும் புலிகள் பாடும் பாடல் இது
காற்றில் கலந்த கடற்கரும் புலிகள் பாடும் பாடல் இது
எங்கள் ஆற்றல் மிகுந்த அண்ணனின் கையில் ஆடிய பாடல் இது